ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் இதுவரை 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட சாலையோர வியாபாரிகள் பயனடைந்துள்ளதாக மத்திய நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சட்டவிரோத நடவடிக்கை தடுப்பு சட்டத்தின் கீழ் திரிபுரா விடுதலை முன்னணி, திரிபுரா புலிப்படை ஆகிய அமைப்புகள் தடை செய்யப்பட்டுள்ளன. தெலங்கானா சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான ஆயத்தப் பணிகள் குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் நேற்று ஆய்வு நடத்தினார். நடப்பாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 6.3% இருக்கும் என்று உலக வங்கி தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் தங்கம் வென்ற பருள் சௌத்ரி, அன்னுராணி ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட சாலையோர வியாபாரிகள் பயனடைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நகர்ப்புற பொருளாதாரத்தில் சாலையோர வியாபாரிகளின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் மக்களுக்கு தேவையான அத்தியாவசியப் பொருட்கள் மற்றும் சேவைகளை அன்றாடம் வழங்கி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டு அதிகம் பேர் பயன்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாண்டு ஜூலை மாதம் இத்திட்டத்தில் அதிக பயனாளிகளை சேர்ப்பதற்கான விழிப்புணர்வு இயக்கம் தொடங்கப்பட்டது. அதிக பயனாளிகளை கண்டறிவதற்காக அரசு தரப்பில் பல்வேறு உயர்மட்ட ஆய்வு மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டன. 2020 ஜூன் மாதம் தொடங்கப்பட்ட பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் நகர்ப்புற சாலையோர வியாபாரிகளுக்கு எவ்வித உத்தரவாதமும் இன்றி 50,000 ரூபாய் வரை கடனுதவி வழங்கப்பட்டு வருகிறது. திரிபுரா மாநிலத்தில் தேசிய திரிபுரா விடுதலை முன்னணி மற்றும் திரிபுரா புலிப்படை ஆகிய அமைப்புகள் சட்டவிரோத நடவடிக்கை தடுப்பு சட்டத்தின் கீழ் தடை செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நாட்டின் இறையாண்மைக்கும் ஒருமைப்பாட்டுக்கும் பாதிப்பு ஏற்படும் வகையில் இந்த இயக்கங்கள் செயல்பட்டு வருவது உறுதி செய்யப்பட்டதால் 5 ஆண்டுகளுக்கு இந்த அமைப்புகளின் நடவடிக்கைகள் முற்றிலுமாக தடை செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வன்முறையில் ஈடுபடுவது மற்றும் மக்களை தவறாக வழிநடத்துவது போன்ற செயல்களிலும் இந்த அமைப்புகள் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அமைப்புகள் உடனடியாக தடை செய்யப்படாவிட்டால் பிரிவினைவாதத்தையும் வன்முறை நடவடிக்கைகளையும் ஊக்குவிக்கும் செயல்களில் அவை ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின் உற்பத்தியில் தற்சார்பு நிலையை எட்டினால்தான் நாடு வளர்ச்சிப் பாதையில் செல்ல முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலம் நிசாமாபாதில் 8,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை நேற்று தொடங்கி வைத்தும் நாட்டுக்கு அர்ப்பணித்தும் பிரதமர் பேசினார். ராமகுண்டத்தில் தேசிய அனல் மின் கழகத்தில் 800 மெகாவாட் மின் உற்பத்திக்கான திட்டத்தையும் அவர் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய பிரதமர், இதன் மூலம் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தில் 85% தெலங்கானா மாநிலத்திற்கும் எஞ்சியுள்ள 15% வடக்கு தெற்கு மின் கட்டமைப்புக்கும் வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். இந்த மின் உற்பத்தி திட்டம் மக்களின் அன்றாட மின் தேவைகளுக்கும் தொழில் முன்னேற்றத்திற்கும் பெரிய அளவில் உதவிடும் என்று அவர் கூறினார். பெடப்பள்ளியில் நவீன மின் உற்பத்தி திட்டம் விரைவில் தொடங்கப்பட உள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். தெலங்கானா மாநிலத்தின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்வதில் மத்திய அரசு மிகுந்த அக்கறை கொண்டுள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறினார். மனோகராபாத் சித்திபேட் இடையே புதிய ரயில் தடத்தை தொடங்கி வைத்த பிரதமர் திரு நரேந்திரமோடி ரயில் பாதை மின்மயமாக்கல் திட்டங்களையும் நாட்டுக்கு அர்ப்பணித்து வைத்தார். தேசிய அளவில் தொடங்கப்பட்ட ஆயுஷ்மான் பவ் இயக்கத்தின் பயனாக 64,000 பேர் உடல் உறுப்பு தானம் செய்ய முன்வந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆயுஷ்மான் பவ் இயக்கத்திற்கு பொதுமக்களிடையே பெருமளவில் வரவேற்பு இருந்ததாக தெரிவித்தார். இந்த இயக்கத்தின் கீழ் 2,70,000க்கும் மேற்பட்ட மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு 1,61,00,000 மக்கள் பயன்பெற்றுள்ளதாக தெரிவித்தார். இத்திட்டத்தின் பயனாளிகள் 1 கோடி பேருக்கு அடையாள அட்டைகள் இந்த சிறப்பு முகாம்கள் மூலம் வழங்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். ஆயுஷ்மான் பவ் இயக்கத்தில் 14,157 ரத்த தான முகாம்கள் நடத்தப்பட்டதாகவும் 228,000 யூனிட் ரத்தம் இதன் மூலம் பெறப்பட்டதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். 23,00,000 பேர் புறநோயாளிகளாக சிகிச்சை பெற்றதாகவும் 30,000க்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அமைச்சர் கூறினார். தரமான மருத்துவ சேவைகள் பொதுமக்களுக்கு விரைந்து கிடைத்திட வேண்டும் என்ற நோக்கில் ஆயுஷ்மான் பவ் இயக்கம் தொடங்கப்பட்டதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இம்மாதம் 1ஆம் தேதி நடைபெற்ற தூய்மையே சேவை இயக்கத்தில் நாடு முழுவதும் 8,75,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் பங்கேற்றதாக மத்திய வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 900,000க்கும் மேற்பட்ட இடங்களில் மக்கள் தூய்மைப் பணியில் ஈடுபட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெடுஞ்சாலைகள், ரயில் பாதைகள், மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், சுற்றுலா தலங்கள், குடியிருப்பு பகுதிகள், வழிபாட்டுத் தலங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் தூய்மைப் பணி மேற்கொள்ளப்பட்டது. மத்திய அரசின் அமைச்சகங்கள் தாமாக முன்வந்து இப்பணியில் ஆர்வமுடன் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூய்மை இந்தியா இயக்கம் தொடங்கப்பட்டு 9 ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ள நிலையில் நாட்டு மக்களின் ஒன்றிணைந்த செயல்பாட்டின் வலிமையை உணர்த்தும் வகையில் தூய்மையே சேவை இயக்கம் அமைந்திருந்ததாகவும் மத்திய நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் திருப்பூரில் வரும் 12ஆம் தேதி 50வது இந்திய சர்வதேச ஆயத்த ஆடை கண்காட்சி 3 நாட்களுக்கு நடைபெறவுள்ளது. பின்னலாடை உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் உலக அரங்கில் திருப்பூரை முன்னிலைப்படுத்தும் வகையில் இந்த கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக ஆயத்த ஆடை ஏற்றுமதி கழகத்தின் தலைவர் திரு சக்திவேல் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
இந்த முறை எங்களுடைய தீவுக்கு தகுந்த மாதிரி விர்ச்சுவல் கான்பரன்ஸ் மூலம் அதுக்கு ஏற்றவாறு ஆடைகளை உற்பத்தி செய்து எக்ஸிபிட் செய்ய உள்ளார்கள். அதே போன்று 2 நாட்கள் ஃபேஷன் ஷோ வைத்துள்ளோம். அந்த ஃபேஷன் ஷோவில் கலந்து கொள்வதற்கும் நாங்கள் அறிவுரை செய்துள்ளோம். சஸ்டைனபிலிட்டி, ஏஐ, டிஜிட்டேஷன் இதெல்லாம் கருத்தில் கொண்டு ஆடைகளை தயாரிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அதுபோல எக்ஸிபிட் செய்வர்களும் அவங்களுடைய உற்பத்தி திறனை இந்த 3 சப்ஜெக்டுகளையும் காமிக்கிறவாறு அவர்கள் ஆடையை தயார் செய்து எக்ஸிபிட் செய்ய உள்ளார்கள். திருப்பூரை பிராண்டாக உலக பூராவும் விளம்பரப்படுத்த வேண்டும் என்ற முறையில் இந்த ஐகேஎஃப் செயல்பட இருக்கிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
நேயர்களே, எங்களது மாநில மற்றும் ஆகாஷவாணி செய்தி அறிக்கைகள் ஒலிவடிவில் வாட்ஸ்அப்பிலும் வழங்கப்படுகிறது. இதை தவிர முக்கிய செய்திகள் அனைத்துமே ஒருவரி செய்திகளாக உங்கள் கைபேசிக்கு வந்து சேரும். இந்த வசதியை பெற விரும்புவோர் 9444045673 என்ற எண்ணிற்கு தங்களது விருப்பத்தை பதிவு செய்ய வேண்டும். வாட்ஸ்அப் குழுவில் இணையுங்கள். எங்களது இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
தெலங்கானா சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான ஆயத்தப் பணிகள் குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் நேற்று ஆய்வு நடத்தினார். ஹைதராபாதில் நேற்று திரு ராஜீவ்குமார் தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்தில் காவல்துறை, வருவாய்த்துறை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் 10க்கும் மேற்பட்ட தேசிய மற்றும் மாநில அளவிலான கட்சிகளும் பங்கேற்றன. தேர்தலை அமைதியாகவும் சுதந்திரமாகவும் நடத்துவதற்கு ஒத்துழைப்பு தருமாறு அரசியல் கட்சிகளை தலைமை தேர்தல் ஆணையர் கேட்டுக் கொண்டார். நடப்பாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 6.3% இருக்கும் என்று உலக வங்கி தெரிவித்துள்ளது. நாட்டின் விரைவான பொருளாதார வளர்ச்சிக்கு இந்தியா எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு உலக வங்கியின் ஆய்வுக் கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. கடந்த நிதியாண்டில் 7.2% பொருளாதார வளர்ச்சியோடு இந்தியா விரைவாக வளர்ந்து வரும் நாடுகள் பட்டியலில் சேர்க்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தென் தமிழகம் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகளில் மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகம் வரை எட்டக்கூடிய சூறை காற்று வீசக்கூடும் என்றும் மீனவர்கள் இப்பகுதியில் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. இதனிடையே கன்னியாகுமரியில் பெய்து வரும் கனமழையை அடுத்து இன்றும் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் ஹாங்ஸூவில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் மகளிர் 5000 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் பருள் சௌத்ரி தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். மகளிருக்கான ஈட்டி எறிதலில் இந்தியாவின் அன்னுராணி 62.92 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். நேற்று மட்டும் இந்தியா 2 தங்கம், 2 வெள்ளி மற்றும் 5 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. பதக்கப்பட்டியலில் இந்தியா இதுவரை 15 தங்கம், 26 வெள்ளி, 28 வெண்கலம் உட்பட மொத்தம் 69 பதக்கங்களுடன் தொடர்ந்து 4வது இடத்தில் உள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் நேற்று 500 மீட்டர் ஓட்டத்தில் தங்கம் வென்ற பருள் சௌத்ரிக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். வியத்தகு வெற்றியை பெற்று நாட்டிற்கு பெருமை தேடித்தந்த பருள் சௌத்ரி எதிர்காலத்திலும் வெற்றிகளை குவிக்க வேண்டும் என்று வாழ்த்தியுள்ளார். மகளிர் ஈட்டி எறிதலில் தங்கம் வென்ற அன்னூராணியையும் பாராட்டியுள்ள பிரதமர் அவரின் சாதனை குறித்து நாடே பெருமை கொள்வதாக கூறியுள்ளார். டெகத்லான் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற தேஜஸ்வின் சங்கருக்கும் குத்துச்சண்டையில் வெண்கலப் பதக்கம் வென்ற பிரீத்தி பவார் மற்றும் நரேந்தர் பெர்வாலுக்கும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இன்று காலை 2020 கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தானும் இலங்கையும் விளையாடி வருகின்றன. காலை 11 மணிக்கு தொடங்கும் மற்றொரு ஆட்டத்தில் பங்களாதேஷும் மலேசியாவும் மோதுகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் இதுவரை 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட சாலையோர வியாபாரிகள் பயனடைந்துள்ளதாக மத்திய நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சட்டவிரோத நடவடிக்கை தடுப்புச் சட்டத்தின் கீழ் திரிபுரா விடுதலை முன்னணி, திரிபுரா புலிப்படை ஆகிய அமைப்புகள் தடை செய்யப்பட்டுள்ளன. தெலங்கானா சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான ஆயத்தப் பணிகள் குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் நேற்று ஆய்வு நடத்தினார். நடப்பாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி 6.3% இருக்கும் என்று உலக வங்கி தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் தங்கம் வென்ற பருள் சௌத்ரி, அன்னுராணி ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.